நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். வணக்கம் செல்வா, பாஸ்கர், சாரதா, தயா, உங்க நாலு பேருக்கும் வணக்கம்.
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 இப்போ அகதிகள் வாரம் கொண்டாடுறோம். இன்றையிலேருந்து இன்று வந்து அகதிகள் தினம். இந்த இன்றையிலேருந்து அகதிகள் வாரம் துவங்குகிறது. இப்போ அகதிகளோ அல்லது புகலிடம் கோருவோரோ ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறதாக நாம் வாசிக்கிறோம், கேள்விப்படுறோம், மற்றவங்க கூட சொல்கிறத நாம் கேட்டிருக்கிறோம். என்ன மாதிரியான பிரச்சனைகளை அவங்க எதிர்கொள்கின்றார்கள், என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து அவர்கள் அதிகமாக பாதிக்குது அப்படின்னு உங்களுக்கு படுது? பாஸ்கர் சொல்லுங்களேன்.
நண்பர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க, அகதிகளாக வந்தவங்க, அகதிகளாக வந்து நிரந்தர குடியுரிமை பெற்றவர்களும் இருக்கிறாங்க. அவங்க வந்து அங்கே ஒரு சிறைச்சாலையில் இருக்கிற மாதிரி தான் அங்கே இருக்கிற மாதிரி இப்போ நம்மகிட்ட சொல்கிறாங்க. அவங்களுடைய அங்கே இருக்கிறதுக்கும் அவங்க வெளியில் வந்து இங்கே இருக்கிறதுக்குமான வித்தியாசங்களை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு விதமான சிறைச்சாலை அப்படிதான் அவங்க சொல்றாங்க. அதுக்கும் மேல குழந்தைகளுக்கெல்லாம் வந்து அது வந்து ஒரு இடமே கிடையாது, அங்க குழந்தைகள் இருக்கிறதுக்கான இடமே கிடையாது. குழந்தைகள் வந்து மனரீதியா ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரிதான் டாக்டர்ஸே சொல்றாங்க. இந்த முறையே வந்து தவறானது. அரசாங்கம் வந்து அகதிகளை கையாளுற முறையே வந்து மாத்தணும், வேற மாதிரி எப்படியாவது.
செல்வா, உங்களுக்கு என்ன படுது?
தஞ்சம் கோருவது வந்து ஒரு சட்ட விரோதம் அல்ல, அது எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் எல்லோரும் மனிதாபிமான நோக்கத்தோடு தான் பார்க்கிறோம். இந்த தஞ்சம் கோருவதற்குரிய அந்த இதுகளை கொடுப்பதும் அரசாங்கத்தின் கடமை. அதன்படிதான் எமது அரசாங்கம் லீகல் ஃப்ரேம்வொர்க்குள்ளே அவர்கள் என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
சரி, சாரதா, உங்களுக்கு என்ன படுது?
ரெண்டு விஷயம். இப்ப இந்த தஞ்சம் கோருவது சட்டத்துக்கு விரோதமாக இல்லை. இப்போ ஒரு விசா இல்லாமல் அல்லது பாஸ்போர்ட் இல்லாமல் ஒரு நாட்டுக்கு தஞ்சம் கோரி வர்றதுல ஒரு பிழையுமே இல்லை. அப்படித்தான் இந்த இன்டர்நேஷனல் லாயின் படியும் இப்ப ஆஸ்திரேலியா கூடி யுஎன் கன்வென்ஷன் சைன் வச்சிருக்குது. அதன்படி அகதிகளுக்கு அவர்கள் தஞ்சம் கொடுப்பார்கள் என்று. அப்படி கொடுத்த நாடு வந்து தஞ்சம் கோருபவர்களை டிடென்ஷன்ல வச்சிருக்க கூடாது, அவர்களை இப்படி வதக்கவும் கூடாது. இப்ப நீங்க முதல் கேட்டீங்க, இப்ப இங்க வந்த அகதிகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் உண்டு? அவர்களுக்கு இப்ப நிரந்தர விசா கொடுக்கிறார்கள் இல்லை. அப்படி என்றால் அவர்களுக்கு லோன் எடுக்க முடியாது, ஒரு வீடு வாங்க முடியாது, அவர்களுடைய குடும்பத்தை இங்கு அழைக்க முடியாது. அப்படி பல பிரச்சனைகள் இருக்கின்றது. இங்கு வந்த அகதிகள் சிலர் 10-12 வருஷமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஸ்ரீலங்காவில் இருக்கிறார்கள் அல்லது இந்தியாவில் இருக்கிறார்கள். அவர்களை இங்கே எடுக்கிறதுக்கு அவர்களுக்கு இங்கே அனுமதி இல்லை. அந்த பிரச்சனைகள் கணக்கு இங்கே இருக்கிற அகதிகளுக்கு இருக்கின்றது.
தயா, எப்படி பாக்குறீங்க?
இன்னப்ப எங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் என்று சொல்லித்தான் எங்களுக்கு ஸ்ரீலங்காவில பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி நாங்க இங்க வந்திருக்கிறோம். இப்ப நாங்க இப்ப இங்க வந்த அகதிகள் யாரும் எவரும் இங்க உழைக்கையோ அதிசயோ இங்க வரல. இவங்க உயிரை காப்பாத்துறதுக்கானியா இங்க வந்திருக்கிறோம். இந்த உயிரை காப்பாத்துறதுக்கு வந்து இங்க சில பேருக்கு 5 வருஷம் விசா கிடைச்சிருக்கு, 3 வருஷம் விசா கிடைச்சிருக்கு, அதாவது 2012 பிறகு வந்தாக்களுக்கு. அதுல என்ன பிரச்சனை சொன்னால், இதுல சில பேர் மனைவிகள் விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க, பிள்ளைகள் விட்டு பிரிஞ்சிருக்குது, பல பிரச்சனைகள் இருக்கு, மெடிக்கல் பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைடா, இங்க இருக்கிறவங்க யாரும் வேலை என்று சொன்னாலும் வேலையும் இருக்கு, தேடி போறதில்ல. இங்க உள்ள லோயர் மூலமாக ஏமாற்றப்பட்ட அகதிகள் இருக்கிறாங்க. 25,000-30,000 கொடுத்து அவங்க கேசியே ரிஜெக்ட் ஆகினாக்கள் இருக்கிறாங்க. இப்படி பல பேர் இருக்கிறாங்க, பல பேருக்கு பல பேர் மென்டல். இப்ப ஒரு 1.5 வருஷத்துக்குள்ள பிரிஸ்பன்ல மட்டும் 7 பேர் சூசைட் பண்ணியிருக்கிறாங்க.
இப்ப அரசாங்கத்தோட கொள்கை, ஆஸ்திரேலிய அரசாங்கத்தோட கொள்கை வந்து பொதுவாக வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது இது வந்து அகதிகளாக வர்றவங்களை, புகலிடம் கோருவோரை வந்து தண்டிக்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு. குறிப்பாக வந்து ஆபரேஷன் சோவரேன் பார்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போட் வரக்கூடாதுங்கிறதுக்காகவே ரொம்ப கடுமையாக தண்டிக்கப்படுறோமோ தண்டிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு. அதை வந்து நிறைய மனித உரிமை அமைப்புகளும் அரசை வந்து விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி நிரந்தர விசா கொடுக்குறதே இல்லைங்கிற மாதிரி. இப்போ 18,000 பேருக்கு வந்து அகதியாக அங்கீகரிக்கப்பட்டோம், அவங்க இந்த நாட்டில் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு நிரந்தர விசா கொடுக்கல. இப்படியான அரசின் கொள்கை வந்து உங்களுக்கு எப்படி படுது? இல்லை இப்படி இருந்தால் தான் இந்த நாடு வந்து புகலிடம் கோரி வர்றவங்களை வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி படுதா, அல்லது வந்து அரசின் கொள்கை வந்து தவறு அப்படிங்கிற மாதிரி படுதா?
இந்த நாட்டுக்கு வர அகதிகளை கட்டுப்படுத்தணும்னு ஒரு அவசியமே இல்லை. ஏன்னா இப்ப ஒரு வருஷத்துக்கு, இப்ப கோவிடுக்கு முதல் கதை கேட்கல, ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் மைக்ரன்ஸ் எடுக்கிறார்கள் இந்த நாடு. அதுல 2,000 தான் அகதிகளாக வந்தவர்கள். இங்க வர மைக்ரன்ஸ் வீதத்துல பார்த்தால் அகதிகள் இந்த வீதம் வந்து சரியான குறைவானது.
ஆனா ஒரு அகதியை வந்து குடியமர்த்துறதுக்கு செட்டில்மெண்ட்டுக்காக அரசு அதிக காசு செலவிடுது அப்படின்னு அரசு பொதுவா சொல்றதுண்டே.
எவ்வளவு அப்படி செலவழிக்க இல்லையே, அவர்களை ஸ்டார்ட்ல கொஞ்சம் கொடுக்கிறார்கள். அப்ப ஆனா அவர்களை டிடென்ஷன்ல வைக்கிறதுலதான் அரசு கூட செலவழிக்கிறதே ஒழிய அவர்களை செட்டில் பண்ணினார்கள் என்ற அவர்களும் வேலை செய்யல.
அகதிகள் யாரும் இங்கத்தைய கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டில இருந்து டக்ஸில இருந்து மேலதிகமாகவும் காசு கட்டி கொண்டிருக்கிறாங்க. வந்த அதாவது வந்த அகதிகள் முழிப்பேரும் ஒழுங்கா வேலை, அதாவது காட் வேலை செய்து கொண்டு ஒரு ஆள் ரெண்டு மூணு வேலை ஜிஎஸ்டி ஏபிஎம் அண்ட் டாக்ஸி இவ்வளவுக்கும் மேலதிகமாகவும் வருஷத்துக்கு 12,000-15,000 மேலதிகமா கட்டி கொண்டிருக்கிறாங்க. அகதிகள் இங்க வந்து கவர்மெண்ட்ல செந்தலிங்க எடுத்து யாரும் சாப்பிட இல்ல. இங்க உள்ள எல்லாரும் வந்து சொந்த பிசினஸ் செய்யறாங்க. விசா கொடுக்காத ஆட்களும் கடை வச்சிருக்கிறாங்க, சொந்த பிசினஸ் செய்யறாங்க. ஏனென்று சொன்னால் இங்க வந்த அகதிகளால பெனிஃபிட் கூட இருக்கு ஒழுசி குறைவில்லை. இப்ப
அதோட இங்க வந்து இந்த நாட்டுக்கு லேபர் தேவைப்படுது. அதால இப்ப கோவிடால வெளிநாட்டுல இருந்து லேபர் போர்ஸ் இங்க வந்து இந்த ஃபார்ம்கள்ல வேலை செய்ய இயலாதுன்னு இங்க கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள். இப்ப இங்க வந்து டிரைவர்ஸ் தேவைப்படுது, ஃபார்ம்ஸ்ல வேலை செய்யறதுக்கு தேவைப்படுது, பிளம்பர்ஸ் தேவைப்படுது, அப்படி கிணக்க உத்தியோகங்கள் தேவைப்படுது.
சாரதா, நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாத்தையும் அரசாங்கம் உண்மையிலேயே பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்கள் தமிழ் மக்களை உண்மையிலேயே ஒரு நல்ல பிரஜைகளாகத்தான் எப்பவும் நினைக்கிறார்கள். உங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் ஒன்று சொல்ல போறேன். 1977 இருந்து உலகத்திலே உள்ள நாடுகளில ஆஸ்திரேலியா 3rd நாடு. இந்த அகதிகளை இந்த நாட்டுக்கு எடுத்து நல்லவாக பராமரித்த நாடுகளிலே அமெரிக்கா, கனடா, அதுக்கு பிறகு ஆஸ்திரேலியா தான் என்பதை நீங்க மறக்க கூடாது. கிட்டடியில நடந்த UNHRC ரெசொலூஷனை அவர்கள் தான் ஆதரித்து அடவணைத்து இவன் பண்ட் கூட கொடுத்திருக்கிறார்கள். இதுகளை நாங்கள்
அதே அரசாங்கம் தான் வந்து இப்ப ஸ்ரீலங்காவுக்கு தேவையான போர் உதவி
மனநில பாதிக்கப்பட்டிருக்குது. கல்யாணம் முடிச்சாக்கள் பைபு விட்டு தோடித்தா லவ் பண்ணின
அரசாங்கம் வந்து ஒரு தனிப்பட்டவன் இல்ல, அது எல்லாரும். அதாவது வந்து இந்த ஆஸ்திரேலிய அரசாங்கம் 25-26 மில்லியன் மக்களை பாதுகாக்கிற ஒரு அரசாங்கம். நீங்க சொன்ன இந்த திறந்த கதவு கொள்கையின் ஒரு ஸ்டிக்கல் ஒன்று இருக்கு. என்னென்று சொன்னால் இந்த அதேவர்கள் எல்லாரும் ஓபன் பண்ணி எல்லாரும் வேறுங்கன்னு சொன்னால் யார் உண்மையிலேயே அதுல நன்மை அடைவார்கள் சொன்னால் இந்த பீப்புள்ஸ் மக்கள். அதால உண்மையாகவே எனிவின் ரிவ்யூஸ் வந்து இதால பயனடைவார்கள். எங்களுடைய
ஒரே காரணத்தை வச்சுக்கிட்டு இப்ப உண்மையான அகதிகளை வந்து அரசாங்கம் வந்து இப்ப எல்லாரும் பாதிக்கப்படுறாங்களே. இப்ப கேதிகளா வர்றவங்க அங்க வந்து நேரடியா வந்து இங்க வந்து ஏரோப்ளேன் வழியாவோ இந்த வழியாவோ வர முடியும். இந்த அவங்க வாழ வழி இல்லாம தான் இந்த மாதிரி வழியில வந்து வர்றாங்க. அவங்கள கொண்டாந்து போட்டு டிடென்ஷன்ல அடைச்சு அவங்க அதை விட மோசமான சித்திரை வதை
பண்றாங்க. இங்க வாழ வழி இல்லைன்னு சொல்லாதங்க, வாழ வழி இல்லைன்னு யாரும் இங்க வரல. எல்லாரும் உயிர் அச்சுறுத்தலுக்கு தான் வந்திருக்காங்க.
அரசாங்கம் வந்து போட்டை நிப்பாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குது. இப்ப போட்டுகளை நிப்பாட்டுறதுதான் அவர்களுக்கு விருப்பம். இந்த பீப்புள் ஸ்மக்லர்ஸ் நிப்பாட்டோடும் உண்மையான கொள்கை இருந்தால் அவர்கள் வந்து இப்ப இந்தோனேஷியால மலேசியால போன்ற நாடுகள்ல இருந்து ஒரு வருஷத்துக்கு 20-30,000 ரெஃப்யூஜிஸ் எடுத்தால் ஒருதும் கப்பல்ல வரமாட்டாங்க. சீனால இருந்து அல்லது UK இருந்து 3 லட்சம் மைக்ரன்ட்ஸ் எடுக்கிறார்கள். அப்போ ரெஃப்யூஜிஸ் எண்ணிக்கையை கூட்டி அவர்களை எடுத்தால் ஒருதும் கப்பல்ல வர தேவையில்லையே.
இந்த படகுகளில் வந்த அகதிகள், அதாவது படகுல வந்தவர்களில் 70% மேலானவர்கள் அகதிகளாக அடையாளம் காணப்பட்டவர்கள். அதை நம்ம மறக்க கூடாது. வர்றவங்க எல்லாம் வந்து போலியானவர்கள் அல்ல.
நீங்க சொல்ற 100% சரி. என்னன்னு சொன்னால் எல்லாரும் உயிர் அச்சுறுத்தலுக்கு மத்தியிலாம் நீங்க வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஏண்டா உன்னை சொடுவன் இல்லாட்டி அவங்களை கிட்னாப் பண்றாங்க, அவங்கள டோர்ச்சர் செய்யறாங்க, இல்லாட்டி அவங்கள நிலங்களை எழுதி எடுக்கிறாங்க. இப்படி பல விதமான பிரச்சனைக்கு மத்தியிலாம் என்னன்னு சொன்னா ஏர்போர்ட்ல விட மாட்டான். ஏர்போர்ட்ல விட்டு நீங்க சொல்ற மாதிரி மலேசியாக்கோ அல்லது சிங்கப்பூருக்கோ எங்கேயும் போறதுக்கும் கூட அங்க உண்மையான அகதி டோர்ச்சர் பண்ணவனை கிட்னாப் பண்ணவனை அங்க இமிக்ரேஷன் பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டான், விட மாட்டான் வெளியில.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. இன்று அகதிகள் தினம், அகதிகள் வாரம் இன்று முதல் கொண்டாடப்படுகிறது. அகதிகள் தொடர்பான அரசின் கொள்கை சரியானதா கடுமையானதா என்ற தலைப்புடன் நாம் விவாதித்து கொண்டுள்ளோம். இந்த பரிமாற்றத்தில் கலந்து கொண்டிருப்பவர்கள் செல்வா, பாஸ்கர், சாரதா மற்றும் தயா ஆகியோர். இப்ப பிரியா நடேஷ் குடும்பத்தை பற்றி பேசுவோம். இப்ப அரசு இந்த குடும்பத்தை நடத்துற விதத்தினை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு கடுமையான கொடுமையான விதமாக இவர்கள் நடத்துறாங்க, அலக்கழிக்கிறாங்க. 2 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து கிறிஸ்மஸ் தீவில் வந்து தடுத்து வச்சிருக்கிறதெல்லாம் வந்து ஒரு மிகவும் கடுமையான கொடுமையான போக்கு அப்படின்னு சிலர் சொல்றாங்க. ஆனா வந்து மற்ற புகலிடம் கோருவோரை வந்து அரசு எப்படி நடத்துதோ அப்படிதான் இவங்களே நடத்துறாங்க அப்படின்னு ஒரு இன்னொரு பார்வை இருக்கு. உங்களுக்கு எப்படி படுது?
மிக கொடுமையான செயல் இது. என்னன்னா ஒரே ஒரு குடும்பத்தை கொண்டு போய் சும்மா பூட்டி வச்சிருந்த ஒரு ஐலாண்ட்ல கொண்டு போய் வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு 10 காடை போட்டு அவங்க கூட வந்து இருக்கிறதுன்றது வந்து அது எந்த மாதிரியான மனித உரிமைன்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது.
பாதிக்கிறார்கள் அப்ப முகாமில அந்த புள்ளைய போட்டால் அந்த 2 பிள்ளைகளையும் முகாமில போட்டா அந்த புள்ளையல்ற மனநில வந்து கடைசியில அந்த புள்ள மூளையெல்லாம் குன்றி இவங்க வெளியில விடுற டைம்ல அந்த புள்ள மெண்டலா தான் ஹாஸ்பிடல்ல இருக்கணும்.
இப்ப அது மட்டுமில்ல, அரசாங்கத்து சார்பாக அலெக்ஸ் ஹாக் மினிஸ்டர் இமிகிரேஷன் மினிஸ்டர் 10 தரம் சொல்லிருக்கிறாரு டிவியில. இப்படி அவர்களுக்கு ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் எல்லாமே அவர்கிட்ட கேஸ ரிஜெக்ட் பண்ணிட்டு அதுல பெரிய ஒரு பொய் இருக்குன்றது. ஏனென்றால் ஹை கோர்ட் வந்து இங்க வந்து ஒரு ரெஃப்யூஜி கேஸ பாக்குறதே இல்லை, அவர்கள் உண்மையான ரெஃப்யூஜியா இல்லைன்னு பாக்குறதே இல்லை. அவர்களுக்கு ஹை கோர்ட் என்ன பாக்குறது என்றால் இவர்களுக்கு ப்ரொசீடியல் ஃபேர்னஸ் இருக்கிறதாண்டு. அதாவது முதல் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்பீல் ட்ரைபியூனல் அல்லது ரெஃப்யூஜி ரிவ்யூ ட்ரைபியூனல் வந்து என்ன மாதிரி லீகல் பிழை விட்டதா இல்லையான்னு தான் பார்க்கிறார்கள் ஒழிய அவர்களுடைய கேஸ பார்க்கறதே இல்லை. அவர்கள் உண்மையான ரெஃப்யூஜியா இல்லையான்னு பார்க்கறது இல்லை. அவர்களுடைய இன்டர்பிரிட்டேஷன்ல என்னவாது இந்த மொழிபெயர்ப்புல என்னவாது பிழை வந்ததாண்டோ அதுல ஒன்றுமே பார்க்கறது இல்லை. அதால ஹைகோர்ட் வந்து அந்த பிழைகளை பார்க்கறது இல்லை. அந்த ஜட்ஜ் வந்து என்னமாவது அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது லீகல் பிளவு தரா இல்லையான்னு பாக்குறது ஒழிய ஸ்ரீலங்கால இப்ப சிச்சுவேஷனை பற்றி ஒண்ணு கேட்கறது இல்லை.
அரசாங்கம் ஒரு காலமும் அகதிகளுக்கிடையே ஒரு வித்தியாசமான
நடுக்கத்துல இருக்குது. எங்களையும் இப்படி ஒரு பிரச்சனை வந்தா எங்களையும் எல்லாருக்கும் ஒரு பயந்த நடுக்கத்துல வெளியில
மற்ற அகதிகள் யாரும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. மற்ற அகதிகளை பயமுறுத்துறதுக்காகவே இவங்களை வந்து ஒரு துருப்பு சீட்டா அரசாங்கம் பயன்படுத்தி அவங்களை அங்க வச்சு இந்த மாதிரி செயல்பட்டு இருக்கிறாங்க.
எல்லாரும் மற்ற அகதிகள் எல்லாம் ஒரு அச்சத்துல இருக்கிறாங்க. எங்கட கேஸ் முடிஞ்சது திரும்பவும் பிரியா நரசன் மாதிரி எங்களையும் கொண்டு போட்டுருவாங்களோ, எங்கட புள்ளட வாழ்க்கை என்ன, எங்கட வாழ்க்கை என்ன என்றது இப்ப கனவே. சொல்ல போனால் இப்ப 70% பெமிடிகள் இப்பயும் மென்டல் ஹெல்த்துக்கு போய் கொண்டு இருக்குதுகள். இப்ப நான் அறிய இங்க பிரிஸ்பனை பொறுத்த வரையில நான் அறிய மென்டல் ஹெல்த்துக்கு போய் கொண்டிருக்கிற சனங்கள் நியாயமான அப்புறம் அதுக்குள்ளேயும் சூசைட்ன்ற பிரச்சனையும் வருகுது. எங்களுக்கு கேஸ் ரிஜெக்ட் ஆயிட்டு என்ன செய்யற ஏது செய்யற புருஷன் ஒரு பக்கம் புள்ள ஒரு பக்கம் தொழிலுக்கு போறல இதே கேச பற்றி யோசிச்சு கொண்டு சில பேருக்கு தாங்க என்ன செய்யறன்றே தெரியாம இருக்கு. மது போதைக்கு அடிமையாகிறாங்க.
அப்ப இந்த அரசாங்கம் வந்து அகதிகளுக்கு எதிரான செயல்பாடுகளை வந்து மிக தீவிரமா செயல்பட்டு இருக்கிறது. இப்ப அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும்.
இப்ப அரசின் கொள்கையில வந்து மாற்றம் தேவை அப்படிங்கிற மாதிரி படுதா, இல்ல இப்போது இருக்கிற கொள்கையை வந்து தொடரலாம் அப்படிங்கிற மாதிரி படுதா?
இல்ல, அரசிட கொள்கையில மாற்றம் வரணும் பைசல். என்னன்னு சொன்னால் இன்னும் இன்னும் பாதிச்சு கொண்டு இன்னும் இன்னும் உயிர் இழப்பா கொலுசி உயிரை இழக்கிற அளவுக்கு தான் நம்ம அகதிகள் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இப்ப நம்மட இப்ப தமிழ் அகதிகள் மட்டும் இல்ல, எல்லா அகதிகள்லயும் வருஷத்துக்கு 3-4 உயிர் போய்கொண்டுதான் இருக்கு, சூசைட்ல போய்கொண்டுதான் இருக்கு. இப்ப இங்க நம்மட தமிழ் அகதிகள் மட்டும் இல்ல, எல்லா நாட்டு அகதிகளும் மன ரீதியாக பாதிக்கப்பட்டு சூசைட்ல இப்படியான பிரச்சனை நமக்கு தெரியாமலேயே சில சில வேற வேற நாட்டு அகதிகள் சூசைட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க.
படகுல நிப்பாட்ட வேணும் என்ற ஒரு காரணத்துக்காக இங்க வந்த உண்மையான அகதிகளை இப்படி கஷ்டப்படுத்துறது ஒரு பிள்ளையான விஷயம். அவர்களோட மனநிலை பாதிக்கிறது, அவர்களால இப்ப இங்க உழைக்க இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அவர்களோட குடும்பம் பிரிஞ்சு போகிறது. ஏன்னா அவங்கள மனைவிகளையும் பிள்ளைகளையும் இங்க எடுக்க இயலாத ஒரு கஷ்டம் இருக்கிறது. அங்க இருக்கிற மனைவிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கும் மனநிலை பாதிக்கப்படுகின்றது. இது சரியான ஒரு கூடாத ஒரு கொள்கை.
அகதிகள் என்று அங்கீகரிக்கப்பட்டவர்களுக்கு வந்து அவங்க தேவையான பெர்மனன்ட் ரெசிடென்சி, அவங்களுக்கு அடுத்த சிட்டிசன்ஷிப் எல்லாத்தையும் கொடுத்து அவங்களை ஊக்கப்படுத்தி கம்யூனிட்டிகளை கொண்டு வந்து தேவையான செயல்களை செய்ய வேண்டும். இப்ப என்னன்னா இவங்க எதுவுமே கொடுக்கறது இல்ல. அது அப்படியே வச்சுக்கிட்டு அவங்க ஒரு 10 வருஷம் 12 வருஷம் இருக்கிறவங்களும் வந்து அடுத்த என்ன நிலை, இவங்க அரசாங்கம் கொடுக்குமா கொடுக்காதா கொடுக்குமா கொடுக்காதா அந்த ஒரு நிலை. அதாவது சாதாரண ஒரு மனுஷனுக்கும் அவங்களுக்கும் ஒரு 100% வித்தியாசம் இருக்குது. அவங்களோட மனநிலை வந்து அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற தெரியாத நிலையிலேயே அவங்க வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது.
மிக்க நன்றி தயா, சாரதா, பாஸ்கர், செல்வா, உங்க 4 பேருக்கும் நன்றி.
நன்றி, வணக்கம்.
மிக்க நன்றி. மிக்க நன்றி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.